கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம்முடைய ஆண்டவரும் போதகருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்றதான ஒரு வாழ்த்துக்களை முன்னதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு முக்கியமான நாளிலும் கூட தேவன் அவருடைய மகா பரிசுத்தமான சத்திய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கும் பாராட்டியிருக்கும் மிகப்பெரிதான கிருபைக்காக என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் துதிகளையும் கூட ஏறெடுத்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க இருக்கிறதான அந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பானது சகோதரர் கூறிய வண்ணமாக தேவனுக்கு பயப்படுகிற கெட்ட மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற கெட்ட மனுஷன் அப்படிங்கிறதான தலைப்பில் இன்றைய தினத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இதற்கு ஆதார வசனமாக நம்ம பார்க்க போற வசனம் இந்த பாடத்திற்கு சம்பந்தமானது அல்ல, ஆனாலும் ஒவ்வொரு பாடத்திற்கும் தொடர்புடையதுன்னு சொல்லலாம். எபிரேயர் 4:14.
பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும்.
அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் என்ன ஒரு காரியத்தை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் சொல்லி நம்ம பார்க்கும்போது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று ஒரு பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு தான் பொருந்தும், அப்படிப்பட்டவங்க தான் பூரண வயதுள்ளவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ பலமான ஆகாரம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? பெயர் சபையில கள்ள போதனைகள்ல நம்ம இருந்த போது 53 பாடங்கள் நமக்கு பலமான ஆகாரமாக தோன்றினது இல்லைங்களா? ஆனா இப்போ இங்க கூடியிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் 53 பாடம் பாலான ஆகாரம் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம கேட்கிற ஒவ்வொரு பாடமும் நமக்கு பலமான ஆகாரம். அப்படிப்பட்ட அந்த ஒரு பலமான ஆகாரத்துல ரெண்டு விதமான இன்ஃபர்மேஷன் சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். பலமான ஆகாரம் சாப்பிடக்கூடிய நமக்கு தேவன் இரண்டு விதமான விசேஷ ஏற்பாடுகள் அதுல வச்சிருக்கிறார். ஒன்று நன்மை, மற்றொன்று தீமை. பலமான ஆகாரம் நம்ம சாப்பிடும் போது ஒன்னு அதுல நன்மையான காரியங்கள் இருக்கும், இன்னொன்று அதுல தீமையான எச்சரிப்புகள் கூட நமக்கு இருக்கும். என்ன நோக்கத்திற்காக தேவன் நமக்கு இந்த பலமான ஆகாரத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நன்மை தீமை இரண்டையும் கற்றுக்கொண்டு நன்மையை மாத்திரம் நம்ம செய்யணும். நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் அநேக விதமான கேரக்டர்ஸ், அதுல நல்ல எடுத்துக்காட்டுகளும் உண்டு யோசேப்பை போல, கெட்ட உதாரணங்கள் கூட உண்டு. அப்ப தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தீமையும் நம்ம கற்கணும், ஆனா தீமையை விட்டுறணும். நன்மையும் நம்ம கற்கணும், ஆனா நன்மையை மாத்திரம் செய்யணும். அதான் சிம்பிளா பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிய முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடைய பூரண வயது உள்ளவருக்கே தகும். சோ நம்ம இன்னைக்கு கூட ஒரு பலமான ஆகாரம் பார்க்கலாம். அந்த ஒரு பலமான ஆகாரத்துல நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். நன்மை தீமையை கற்றுக்கொள்கிற நாம் தீமையை கற்றுக்கொண்டு நன்மையை மாத்திரமே செய்ய தேவன் விரும்புகிறார். அப்படி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசன பகுதியானது இந்த ஒரு பாடத்திற்கு மாத்திரம் பொருந்தும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு பாடத்திற்கும் எபிரேயர் 5:14 கண்டிப்பாக பொருந்தும். அந்த ஒரு கண்ணோட்டத்தில் யாரை பற்றி என்ன ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம் சொல்லும்போது, பிலேயாம் அப்படிங்கிற ஒரு நபரை குறித்து நம்ம இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். இந்த ஒரு பிலேயாமை குறித்து நம்ம பார்க்கும்போது இவர் எந்த ஒரு பகுதியில வேத பகுதியில் அவரை குறித்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா எண்ணாகமம் 22 அதிகாரத்தில் ஆரம்பிச்சு 30 அதிகாரங்கள் வரைக்கும் நம்ம அவரை குறித்து நம்ம அங்க பார்க்கலாம். அப்போ இவரை குறித்து நம்ம சொல்லும் பொழுது இந்த ஒரு பாடத்திற்குள்ளாக நம்ம போவதற்கு முன்பாக இந்த ஒரு பாடத்தின் சாராம்சத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முன்னதாக இஸ்ரேல் ஜனங்களை குறித்த சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். எந்த இடத்துல இந்த ஒரு பிலேயாம் அப்படிங்கிற கேரக்டர் உள்ளே வரார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முன்னதாக இஸ்ரேல் ஜனங்களை குறித்ததான சில இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி செங்கடலை கடந்து அவங்க வந்து கொண்டிருக்கையில் பல்வேறு தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் அவங்க வந்துட்டு இருந்தாங்க. அப்படி வரும்போது இஸ்ரேல் ஜனங்களை குறித்த கேள்விப்பட்ட பிரஜாதி ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இந்த ஜனங்கள் பெரும் திரளாய் வர்றாங்க, நம்மளுடைய தேசம் வழியாக இவங்களை கடந்து போவதற்கு அனுமதிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தேசம் பறிப்போயிரும், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு இஸ்ரேல் தேசத்தை குறித்து கேள்விப்பட்ட ஜனங்கள் மிகவும் பயந்து நடுங்குவாங்க. இஸ்ரேல் ஜனம் ஒரு தேசம் வழியாக கிராஸ் பண்றாங்க அப்படின்னாலே பீதி ஆயிரும் மற்ற ஜனங்களுக்கு. அவ்விதமாக வரும்போது மோசே ரொம்ப ஹம்பலா சொல்லுவார், உங்க தேசத்தின் வழியாக நாங்க கால்நடையா நடந்து போவோம், உங்களுடைய உடைமைகளை ஒன்றை நாங்க தொடமாட்டோம், எங்களுக்கு குடிக்க தண்ணி மாத்திரம் கொடுத்தீங்கன்னா போதும், வேற எந்த விதமான உடைமைகளை எடுக்க மாட்டோம் சொல்லி பார்ப்பார். அப்படிப்பட்ட சூழல்ல அநேக ஜனங்கள் கேட்டிருக்கிறாங்க, அநேக ஜனங்கள் எதிர்த்து நின்றுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம பார்க்கும்போது இவங்க யுத்தத்தை சந்தித்து தான் அங்க போக வேண்டியதாக இருந்தது. அநேக தேசங்கள் வழியாக அவங்க கடந்து போகும்போது மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை சந்தித்து அந்த புறஜாதி ராஜாக்களை வீழ்த்தி ஜெயம் எடுத்து அவங்க அந்த ஒரு தேசத்தை கடந்து செல்வார்கள். அப்படியாக நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் தேசம் மோவாப் தேசம் வழியாக வந்து கொண்டிருக்கும் போது மோவாப் தேசத்தின் ராஜா பாலாக் என்பவர் அந்த தேசத்தின் மீது அதிபதியாக இருந்தார். அங்க அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது எண்ணாகமம் 22 அதிகாரம் வசனம் 3-4 வசனங்களை நம்ம தியானிக்கலாம்.
ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவா இருந்தான்.
பாருங்க, மோவாபின் ராஜா என்ன சொல்றார், தன்னுடைய ஜனத்தின் மூப்பர்களை நோக்கி, மாடு எப்படி புல்ல மேய்ந்து போட்டுருமோ இப்ப வரக்கூடிய ஜனக்கூட்டம் இஸ்ரேல் ஜனம் நம்மளை மேய்ந்து போட்டுருவாங்க அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் உண்டாச்சு. ஆனா இந்த ஒரு மோவாப் தேசத்தின் ராஜாவுக்கு தைரியம் இல்ல, அதனால என்ன பண்றாரு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய கெபாசிட்டி அவர்கிட்ட இல்ல, அந்த அளவுக்கு மன வலிமை இல்ல அவர்கிட்ட. இப்போ பாலாக் ராஜா ஒரு தந்திரம் பண்றார். என்ன தந்திரம் பண்றார் அப்படின்னா, இந்த இடத்துலதான் பிலேயாம் அப்படிங்கிற ஒரு மனிதன் வர்றார். இந்த பிலேயாம் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, கண்டிப்பாக இவர் ஒரு இஸ்ரேலர் கிடையாது. ஆனா எப்படியோ பிலேயாமுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்கு, இவர் ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படிங்கறத பாலாக் ராஜா தெரிந்து கொண்டு பிலேயாமை அழைத்து அனுப்புகிறார். என்ன நோக்கத்திற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிலேயாமுக்கு விசேஷ விதமாக ஒரு தாளந்து தேவன் கொடுத்திருந்தார், ஒரு வரம் கொடுத்திருந்தார்னு சொல்லலாம். என்ன வரம் அப்படின்னா, பிலேயாம் யாரை சபிக்கிறாரோ அவர்களை தேவனும் சபிப்பார், பிலேயாமை யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களை தேவனும் ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு விஷயத்தை பாலாக் ராஜா புரிந்து கொண்டு ஒரு தந்திரம் செய்கிறார். அது வசனம் 5-7 வரை, எண்ணாகமம் 22 வசனம் 5-7 வரை.
அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தோருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன், ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும், அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்திவிடலாம் என்று சொல்ல சொன்னான்.
போய் அந்த மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாலாக் ராஜா என்ன சொல்றாரோ அந்த ஒரு விஷயத்தை பிலேயாமினிடத்தில் அங்க அறிவிக்கிறாங்க. அப்போ பிலேயாம் அங்க என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, அன்று ராத்திரி அந்த மனிதர்களை தன்னிடத்தில் தங்க வைத்து விட்டு, நான் போய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு வர்றேன், நீங்க இந்த ராத்திரி வெயிட் பண்ணுங்க, நான் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போய் இந்த ஒரு காரியத்தை குறித்து தேவன் என்ன ஒரு உத்தரவு கொடுக்கிறார் சொல்லிட்டு கேட்டு வரேன்னு சொல்லி அவங்களை காத்திருக்க செய்து ராத்திரி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அவர் போறார். அங்கு தேவன் என்ன சொல்றார் வசனம் 12.
அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார்.
தேவன் ஒரே வார்த்தையில சொல்லிடுறார், நீ அவர்களோட போகவும் வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லிடுறார். உடனடியாக பிலேயாம் காலையில எழுந்து என்ன சொல்றார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை மீறி நான் வரமாட்டேன். தேவன் என்ன சொல்லிட்டார்னா, இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு என்கிட்ட சொல்லிட்டார், ஆனபடினால நீங்க வந்த வழியாக திரும்ப போயிடுங்கன்னு சொல்லி அந்த மனிதர்களை அமைச்சு வச்சிடறார். நீங்க சம்பவங்களை சரியாக நோட் பண்ணணும். அடுத்த முறை பாலாக் ராஜாவிடம் இந்த நியூஸ் போகுது. பாலாக் ராஜா அடுத்த தந்திரம் பண்றார், என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கும்போது, முன்பு அனுப்பி வைத்த மனிதர்களிலும் கனவான்களாகிய மனிதர்களை அனுப்புறார். என்ன சொல்லி அனுப்புறார் அப்படின்னா, பிலேயாம் நீங்க வந்து அந்த ஒரு ஜனக்கூட்டத்தை சபிச்சீங்க அப்படின்னா ராஜா உங்களை மிகவும் கனம் பண்ணுவார், நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ அதன்படிலாம் செய்வார் அப்படின்னு சொல்லி மிகவும் முதல்ல ஒரு சில ஜனங்களை அனுப்புறார். இப்ப மிகவும் கனவான்களாகிய மனுஷரை அனுப்புறார். அது நம்ம வசனம் 18 படிக்கலாம். என்னாகமம் 22:18-20.
பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது.
பாருங்க, என்ன ஒரு கீழ்ப்படிதல் நம்ம இங்க பாக்குறோம். வீடு நிறைய பொன் பொருள் கொடுத்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை நான் மீறக்கூடாது அப்படின்னு சொன்ன பிலேயாம் அடுத்த வசனம் படிங்க.
ஆகிலும்,
ஏன் இந்த ஆகிலும், யோசிங்களா, வீடு நிறைய பொன் பொருள் தேவன் கொடுத்தாலும் என் தேவனுடைய கட்டளையை மீறி நான் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சொன்னவர் ஒரு கமா வைக்கிறார். ஆகிலும் படிங்க,
கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை
பாருங்க. கர்த்தர் ஒரு முறை சொல்லிட்டாருனாலே இந்த ஜனம் என்னதான், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இனியும் கர்த்தர் என்ன சொல்லுவார் என்பதை படிங்க.
நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கி இருங்கள் என்றான்.
பிலேயாம் என்ன பண்றார் அப்படின்னா, தொடர்ந்து வாய்ப்புகளுக்கு மேல வாய்ப்புகள் வருது, அதை விடுறதுக்கும் மனசு இல்ல. அதே நேரத்தில் என்ன பண்ண முடியலனா, செய்யவும் முடியல. அப்ப என்ன பண்றார், இன்று ராத்திரி நீங்க தங்கிருங்க, இந்த ஒரு காரியத்தை குறித்து இரண்டாவது முறை நான் தேவனிடத்துல போய் கேட்கிறேன், ஒருவேளை தேவன் மாத்தி சொல்லுவாரா, நான் கேட்டு வரேன் சொல்லிட்டு மறுபடியும் போறார். ஆனா இங்க ஒரு பெரிய தவறு பண்றாரு பாருங்க. தேவன் ஒரு முறை சொல்லக்கூடிய வார்த்தையை மாற்றி அமைக்கிறவர் அல்லவே இல்லீங்களா. அதை தப்புன்னு சொல்லி பார்த்து திருத்துறதுக்கு தேவன் மனுஷனை போல இல்ல. அப்ப அவர் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு முறை சொன்ன வார்த்தைக்கு கண்டிப்பாக கீழ்ப்படுதல் காண்பிச்சிருக்கணும், மறுபடியும் போறார். ஆனாலும் தேவன் அங்க பிள்ளையாமுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து என்ன சொல்றார் பாருங்க, வசனம் அங்க கண்டினியூ பண்ணுங்க.
இரவிலே தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார்.
இங்க ஒரு படி மேல போய் தேவன் என்ன சொல்றார்னா, நான் சொன்ன எச்சரிப்பு சொன்னதான், நீங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்ணல அப்படின்னா, அந்த மாதிரி சொல்லல. ஏன் அப்படின்னா, இங்க யாருக்காக இந்த சம்பவத்தை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, பிலேயாமனுடைய இருதயத்தின் நினைவை அறிந்து. நம்ம போக வேண்டாம்னு சொல்லியும் பிலேயாமனுடைய உள்ளத்துல அங்க போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஆனபடினால இதனுடைய அனுபவம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ போ, ஆனாலும் நான் உனக்கு என்ன வார்த்தையை அருளுகிறேனோ அதை மாத்திரம் நீ பேசணும். நான் என்ன வார்த்தையை அந்த நேரத்தில் சொல்றேனோ அதை மாத்திரம் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அனுப்பும் பொழுது பிலேயாம் அங்க பிரயாணப்பட்டு போறார். போற வழியில என்ன நடக்குது பாருங்க, வசனம் 22.
அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது.
ஏன், நீ போ, ஆனா நான் உனக்கு சொல்ற வார்த்தையை மாத்திரம் பேசுன்னு சொன்ன தேவன் ஏன் கோபப்படணும், ஏன் அவர் போறதுனால தேவனுக்கு கோபம் வரணும்? வசனம் 21 படிங்க. இப்போ
பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது.
கவனிச்சீங்களா எதனால தேவனுக்கு கோபம் வந்துச்சுன்னு? ஏன் கழுதைக்கு சேணம் கட்டிட்டு போனோம் ஒரு அப்படின்னா, நீங்க போங்க நான் சொல்ற வார்த்தையை மட்டும் பேசுங்க, கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனா கழுதைக்கு சேணம் கட்டிட்டு போனா என்ன பிளானோட அவர் போறாரு தெரியுதுங்களா? மூட்டை கட்டிட்டு வரணும், போய் பாலாக் ராஜாவை சந்திச்சு எப்படியாவது இஸ்ரேல் ஜனங்களை சபிச்சு அவர் கொடுக்கிற பொன் பொருள் எல்லாம் கழுதையின் மேல கட்டி கொண்டு வரணும், கூடவே ரெண்டு வேலையாட்களையும் கூட்டிட்டு போறார். அப்ப இதுல இருந்து நோக்கம் எப்படி இருக்குது பாருங்க, நீ போ நான் சொல்ற வார்த்தையை தவிர வேற பேசக்கூடாது, இது தேவனுடைய கட்டளை. ஆனா அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, போறப்பே பிளான் கழுதை கூட ரெண்டு வேலையாட்கள். ரொம்ப தந்திரமா அவர் போறதை பார்த்துட்டு வழியில உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதனானவர் நிக்கிறார். வசனம் 22 படியும்,
கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் இரண்டு பேரும் அவனோட இருந்தார்கள்.
பாருங்க இந்த சம்பவம் தொடர்ந்து உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதனானவர் எதிரே நிற்கிறார். இதை பிலேயாம் அறியல, அந்த கழுதை பார்த்துருச்சு. பிலேயாம் கழுதை மேல ஏறி போனார் இல்லைங்களா, அந்த கழுதை பார்த்துருச்சு. பார்த்துட்டு கழுதை என்ன பண்ணுது அப்படின்னா, வயல்வெளியில இறங்கி ஓட ஆரம்பிச்சிருது. உடனே பிலேயாமுக்கு கோபம் வந்து கழுதை அடிக்கிறார். மறுபடியும் கழுதை போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த தேவ தூதன் என்ன பண்றார்னா, கர்த்தருடைய தூதனானவர் இரண்டு புறமும் மறைத்து அந்த ஒரு இரண்டு சுவருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கேப் முழுவதையும் மறைச்சு நிக்கிறார். கழுதை சுத்தமாக அடியெடுத்து வைக்க முடியாத அளவிற்கு அது என்ன பண்ணுதுன்னா, செவுத்தோட போய் ஒண்டுது. பிலேயாமுடைய காலை நசுக்குதுன்னு படிக்கிறோம். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, இது 24 அதிகாரங்கள் வரைக்கும் இந்த சம்பவங்கள் இருக்கு. மூன்றாவது முறை பாத்தீங்க அப்படின்னா, கழுதையை மறுபடியும் இரண்டாவது முறை அடிக்கிறார். மூன்றாவது முறையும் கழுதை முயற்சி செய்யும் பொழுது முற்றிலுமாக மறைத்த அந்த கர்த்தருடைய தூதனானவர் அங்க நிக்கிறார். கழுதை அப்படியே படுத்துருது, நகல முடியாம படுத்தோனையும் பிலேயாமுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன கேட்கிறாரு பாருங்க, வசனம் இப்ப 28 இருந்து நீங்க படிங்க. மூணாவது முறை கழுதையை அங்க தடியினால் அடிக்கிறாரு. அடிச்ச உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க, வசனம் 28 இருந்து,
உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார்.
இங்கதான் ஒரு முக்கியமான மேட்டர் நடக்குது. உடனே கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார்.
அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது.
இப்ப நான் என்ன செஞ்சேன்? என்னை மூணு தரம் அடிச்சீங்க, நான் என்ன செஞ்சேன்னு கேக்குது. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க, படிங்க.
அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய்.
இந்த இடத்துல பிலேயாமுடைய பதில் ஞானமா இருக்கா? முதல்ல என்ன சிந்திச்சிருக்கணும், எப்படி கழுதை பேசுது? இவ்வளவு நாளா ஏறி போயிருக்கிறோம் அந்த கழுதையின் மேல, அந்த கழுதை பேசினதுல ஒரு நாள் கூட இப்ப ஏன் பேசுது அதை சிந்திக்கல. நீ என்னை ரொம்ப பரியாசம் பண்ணிட்டு வர்றேங்கிறார். அது கூட ஒரு மனுஷர்கிட்ட பேசுற மாதிரி பேசுறார். உடனே அந்த கழுதை என்ன சொல்றது பாருங்க, படிங்க.
என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா?
பாருங்க, கழுதை பரிதாபம் கேக்குது. பட்டயத்தை எடுத்து கொண்டு போற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? என்னை நீங்க எப்ப கை கொண்டீங்களோ அன்னைக்கு இருந்து உங்களை நான் சுமந்துட்டு இருக்கிறேன் இல்லையா, எப்பயாவது இப்படி செஞ்சிருக்கிறனா அப்படின்னு கேக்குது. உடனே இல்ல பிலேயாம் சொல்றாரு, அப்படி செஞ்சது இல்லையேன்னு சொன்ன உடனே பிலேயாமுக்கு அங்க மனக்கண் ஓபன் ஆகுது. வசனம் படிங்க 31.
அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு,
இப்போ அவருக்கு மனக்கண் ஓபன் ஆயிடுச்சு. வழியில எதிர்கொண்டு நிற்கக்கூடிய கர்த்தருடைய தூதனானவரை பிலேயாம் பார்த்துட்டா, உடனே தான் ஏதோ ஒரு ராங் ரூட்ல போயிட்டு இருக்கிறோம், நம்ம செய்யறது தப்புன்றத உணர்ந்து உடனடியாக அங்க என்ன பண்றாருனா, மனமாறுதல் காண்பிக்கிறார். நான் செய்தது தவறு, நான் வந்த வழியிலேயே என்ன பண்ணிடுறேன், திரும்பி போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்க சரண்டர் பண்றார். ஆனாலும் தேவன் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, இல்ல நீங்க போங்க, திரும்பி வந்த வழியில போக வேண்டாம், நான் நீங்க அந்த தேசத்துக்கே மோவாப் தேசத்துக்கே போங்க, ஆனாலும் நான் சொல்ற வார்த்தையை மட்டுமே சொல்லணும்னு மறுபடியும் சொல்லி அங்க அனுப்புறார். இவ்விதமாக போகும்போது பாலாக் ராஜாவை அங்க பிலேயாம் சந்திக்கிறார். சந்திக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு சம்பவங்கள் 24 அதிகாரம் முழுவதும் அங்க நமக்கு எழுதப்பட்டிருக்கு. நீங்க ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமம் 24:10-11.
அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் மூண்டவனாகி,
சாரி இந்த வசனம் இல்ல, இதுக்கு முன்பாக என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, பாலாக் ராஜாவை வந்து பிலேயாம் சந்திக்கிறார். சந்தித்து இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக் ராஜா பிலேயாமிடம் கேட்கிறார். அப்போ பிலேயாம் என்ன சொல்றார் அப்படின்னா, 7 பலிபீடங்கள் கட்டுங்க, 7 பலிபீடங்கள் கட்டுங்க, 7 காளைகளை அதன் மேல பலி செலுத்தணும், அதன் மேல 7 ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்தணும் சொல்லி சொல்றார். இதே மாதிரி 7 பலிபீடங்கள் அங்க கட்டப்படுது. முதல்ல இஸ்ரேல் தேசத்தை அந்த பாளையத்திலிருந்து பார்க்கிறார் பிலேயாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார். கேட்டு நான் சொல்றேன் சொல்லிட்டு பிலேயாமிடம் வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது பாலாக் ராஜா கேட்கிறார், சபிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தா ஆசீர்வதிக்கிறீங்க, நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன், ஆனா அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறார். மறுபடியும் என்ன பண்றாருன்னா, இன்னும் ஒரு 7 பலிபீடம் கட்டுங்க, இன்னும் ஒரு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலி செலுத்தணும் பிலேயாம் சொல்றார். இன்னொரு இடத்துக்கு போய் அதே மாதிரி 7 பலிபீடங்கள் கட்டப்படுது, 7 காளைகள் 7 ஆட்டுக்கடாக்கள் பலி செலுத்தப்படுது. அங்கேயும் என்ன பண்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது பாலாக் ராஜா, சாமி நீ சபிக்காட்டியும் பரவாயில்ல, ஆசீர்வாதமாவது கொடுக்காம இரு, நீ ஆசீர்வதிக்க வேணா சபிக்க வேணா டென்ஷன் ஆயிடுறாரு. சரி இன்னும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம், இன்னும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், மறுபடியும் 7 பலிபீடம் கட்டுங்க, 7 காளை 7 ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்தலாம், அப்பயாவது கர்த்தருடைய வார்த்தை மாறி வருதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு 3வது முறை அதே மாதிரியே அங்க 3 பலிபீடம் கட்டுறாங்க. விசேஷ விதமாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். எது வரைக்கும் ஆசீர்வதிக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களேனா, கத்ரா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வரைக்கும் பிலேயாம் அங்க பேசுறார். யூத கோத்திரத்துல கத்ரா இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பார் வரைக்கும் சொல்லி அங்க ஆசீர்வதிக்கவும் பாலாக் ராஜாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, இப்ப 10:11 படிங்க.
அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் மூண்டவனாகி கையோட கை தட்டி,
ஏன் கை தட்டுறார், யாராவது நம்ம சொல்றதுக்கு விரோதமா ஆப்போசிட்டா செஞ்சா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு 7 நம்ம கை தட்டு வந்துறீங்களா, தப்பா செஞ்சிட்ட காரியத்துக்கு பரவாயில்ல, நான் உன்னை கூட்டு வந்ததுக்கு சரியா எனக்கு செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இலக்காரமா கை தட்டுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கை தட்டி என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க.
பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய், ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன், நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான்.
பாருங்க, இவர் கனம் பண்ணுவாரா, இவர் கனம் அடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்துட்டாராம், பாலாக் ராஜா கனம் பண்ணுவாரா, கர்த்தர் அதை தடுத்துட்டாராம். நீ 3 முறை சபிக்கிறதுக்கு வாய் எடுத்திருக்கணும், ஆனா நீ ஆசீர்வதிச்சுட்ட, இப்ப உன் இடத்துக்கு ஓடிரு, இனிமேல் நான் உன்னை கனம் பண்ண போவது இல்லை. உடனே பிள்ளையாம் சொல்றார் பசனம் 12 படி.
அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும், நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது.
அதுக்கு வந்திருக்க வேண்டியதே இல்லையே. என்ன சொல்றாரு, வீடு நிறைய பொன் பொருள் கொடுத்தாலும் என் மனதில நான் கர்த்தருக்கு விரோதமாக கட்டளையை அப்படின்னா கழுதையை எடுத்துட்டு சேனம் கட்டி வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, இது அங்கேயே சொல்லிருக்கலாமே. பாருங்க, இந்த ஒரு காரியத்தை சொல்றார். சொன்னதுக்கு அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, சரி இந்த இடத்துல நமக்கு எப்படியாக ஒரு நிலை காணப்படுது பிலேயாமை குறித்து சொல்லும் போது, ஒரு முறை கீழ்ப்படியாமல் தவறு செய்கிறார். கர்த்தர் அவருடைய கண்ணை ஓபன் பண்ணும் போது நான் செய்த தவறுக்காக அங்க வருந்துகிறார். வருந்திட்டு போய் 3 முறையும் அங்க என்ன பண்றார், இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க தான் செய்யறார் இல்லீங்களா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு முறை தவறு பண்றார், அடுத்த அந்த தவறை பிலேயாம் செய்யல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா இப்ப ஒரு வசனம் படிங்க, என்னாகம 31:8.
அவர்களை கொன்று போட்டதும் அன்றி, மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள்.
பாருங்க, ஒரு முறை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர் தவறு செய்கிறார். ஆனால் மறுபடியும் அந்த தவறை அவர் செய்யாதது போல நமக்கு வசன பகுதியில் இருக்கு. கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கிறார், அதைத்தான் பேசியிருக்கிறார். வீடு நிறைய பொன் பொருள் கொடுத்தாலும் நான் கட்டளையை மீற மாட்டேன்னு சொல்றார். அப்புறம் எதனால இஸ்ரேல் ஜனங்களை கொண்டே பிலேயாம் கொலை செய்யப்படணும்? ஏன் பிலேயாமை கொலை செய்யும்படி தேவன் அங்க கட்டளை கொடுத்தார்? இப்பதான் நம்ம பாடத்தினுடைய அந்த ஒரு நிஜத்திற்குள்ளாக நம்ம போறோம். பிலேயாம் எந்த விதத்தில் நமக்கு ஒரு பலமான ஆகாரமாக, என்ன காரியங்கள்ல நமக்கு ஒரு அடையாளம், முன்னடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சகோதரர் ரசல் அவங்க இவருக்கு கொடுத்திருக்கிற பேர் தேவனுக்கு பயப்படும் கேட்ட மனுஷன், God fearing bad man, தேவனுக்கு பயப்படுகிற கெட்ட மனுஷன். அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? அது எப்படி தேவனுக்கு பயந்தா ஒரு மனுஷன் கெட்டவரா இருக்க முடியுமா? தேவனுக்கு பயப்படுகிறவர் கெட்டவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? யாக்கோபு 1:8 யாக்கோபு 1:8
இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான்.
இந்த ஒரு வசனத்தை பிலேயாமுக்கு அங்க சகோதரர் கொடுத்து இந்த ஒரு ஆதாரமாக அந்த ஒரு தலைப்பையும் கூட அங்க கொடுக்கிறார். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் சொல்லும் பொழுது, பலியின் ஜீவியம் செய்யக்கூடிய நமக்குள்ளையும் ரெண்டு மனம் இருந்துச்சுன்னா, ஒரு சில நேரம் தேவனுக்கு கீழ்ப்படியவும் அநேக நேரங்கள்ல கெட்ட மனுஷர்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல கீழ்படிவோம், சில நேரங்கள்ல கீழ்படிய மாட்டோம். கீழ்படிய கூடாதுங்கிறது நம்மளுடைய நோக்கமா இருக்காது, கீழ்படியணுங்கிறது தான் நோக்கமா இருக்கும். ஆனா அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கீழ்படிந்ததை போல காண்பித்துக் கொண்டு கீழ்படியாமை வெளிப்படுத்திட்டு இருப்போம். சோ இரண்டு மனமுடைய சகோதரர்களுக்கு ஒரு நிழலாக அங்க பிழையாம இருக்கிறார். எதை வச்சு அங்க சகோதரர் அவிதமாக சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எதனால அங்க கொலை செய்யப்பட்டது, பிழையாமை ஏன் கொலை செஞ்சார், தேவன் ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் கையில ஒப்பு கொடுத்தார் சொல்லும் போது, முக்கியமான வசன பகுதி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:14.
ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுவர்கள் உன்னிடத்தில் உண்டு.
3 காலகட்ட சபையை குறித்து எச்சரிப்பு ஆண்டவர் சொல்லும் போது, இங்க பிலேயாமும் ஒரு தவறு செய்ததாக குறிப்பிடுகிறார். மிக முக்கியமாக அழுத்தம் திருத்தமாக பிலேயாமுடைய தவறு இந்த ஒரு வசன பகுதியில தான் நமக்கு ரெக்கார்டா இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் இவ்வளவு தெளிவாக இல்ல. என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாலாக் ராஜா சொல்றாரு இல்லீங்களா, கர்த்தர் உன்னை கனம் பண்ணாதபடிக்கு தடுத்தார். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பிரிஞ்சு போனாங்கன்னு நம்ம பாக்கிறோம். உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாலாக் ராஜாவை தனியே அழைச்சிட்டு போய் பிலேயாம் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, 3 நான் சபிக்கிறதுக்கு தான் வாய திறந்தேன், ஆனா கர்த்தர் அதை என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. இந்த ஜனங்களை அழிக்கணும்னா நான் ஒரு ஆலோசனை கொடுக்கறேன். என்ன ஆலோசனைனா, தேவனுக்கு பிடிக்காத ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, விக்கிரக வழிபாடு தேவனுக்கு பிடிக்காது. இன்னொன்னு, வேசித்தன விபச்சாரம் அவருக்கு பிடிக்காது. இந்த ரெண்டு தவறுகளை பண்ண வச்சிட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை நீங்க ஜெயிக்க வேண்டியது இல்ல, தேவனே என்ன பண்ணிடுவாரு, அழிச்சு போட்டுருவாருன்னு சொல்லிட்டு, இது மாதிரி பொன் பொருளுக்காக தவறான ஆலோசனை கொடுத்தார் பிலேயாம். அதனாலதான் அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனா என்ன சொல்லிட்டு போனார் பாத்தீங்களா, வீடு நிறைய பாருங்க, எவ்வளவு தாராள மனசு பாருங்க, வீடு நிறைய பொன் பொருள் எனக்கு கொடுத்தாலும் கர்த்தருடைய கட்டளை நான் மீற மாட்டேன். பார்க்கும்போது எப்படி தெரியுது இந்த மனுஷன் என்ன வெள்ளங்கியா பேசுறாரு, அப்படித்தானே தோணுது. ஆனா உள்ளம் பாருங்க, தனியா கூட்டிட்டு போய் அவங்களை எப்படியாவது விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்க வச்சிருங்க, விபச்சாரம் பண்ண வச்சிருங்க. 24,000 பேர் செத்து போனாங்க தேவனுடைய கட்டளையை மீறினதுனால, பிலேயாமனுடைய ஆலோசனையினால 24,000 இஸ்ரேல் ஜனங்கள் செத்து போறாங்க. இப்போ பிலேயாம் பரிசுத்தவான்கள் அடங்கிய இறுதி காலகட்ட சபைக்கு எவ்விதமாக அடையாளமாக இருக்கிறார்? நம்ம அங்க பாக்கிறோம், 3 காலகட்ட சபை பிலேயாமை குறித்த ஒரு எச்சரிப்பு அங்க கர்த்தர் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதற்கு சில வசனங்கள் கூட நீங்க படிங்க. யோசுவா 24:9.
அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து அனுப்பினான்.
ஓகே, இன்னொரு வசனம் கூட படிங்க. நெகேமியா வசனம் 1-2.
அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிழையாமை கூலி பொறிந்து கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின.
பாருங்க, அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின அப்படின்னா என்ன? பிழையாம் மூன்று முறையும் என்ன பண்ணிருக்கிறார் தெரியுதுங்களா? சபிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிருக்கிறார். பலிபீடம் கட்டுறார், அங்க தேவனிடத்துல போய் விண்ணப்பம் வைக்கிறார். எப்படியாவது தேவன் சாபமான வார்த்தையை கொடுக்கணும், இந்த ஜனங்களை சபிக்கணுங்கிறது தான் இவருடைய நோக்கம். ஆனால் அந்த சாபத்தை யார் தான் ஆசீர்வாதமா மாத்திருக்கிறாங்க? தேவன் தான் ஆசீர்வாதமாக மாத்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது சகோதரர் ரசல் தேவனுக்கு பயப்படுகிற கெட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி பிழையாமை குறித்ததான அந்த ஒரு தலைப்பை அங்கு கொடுத்திருக்கிறான். அப்போ இன்றைய சபை சகோதர சகோதரிகளுக்குள்ளாக நாம் இந்த ஒரு காரியத்தை, பிழையாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மனிதனை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, கெட்டுப்போக பின்வாங்குகிற மனதார துணிகரமாக பாவம் செய்கிற சகோதரர்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார் பிழையாம். கெட்டுப்போக மனதார பின்வாங்குகிற சகோதரர்கள் சொல்லலாம், அல்லது கள்ள போதனைகளை மனப்பூர்வமாய் ஆதரிக்கக்கூடிய சகோதரர்கள், அல்லது அந்த கள்ள போதனைக்கு மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய சகோதரர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். சுருக்கமா சொல்ல போனா இரண்டாம் மரணத்திற்கு போகக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறார் பிழையாம். ஏன்னா பிழையாம் ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது போல தன்னை காண்பித்துக் கொண்டும் தேவனுடைய ஜனங்கள் கையிலே செத்து போயிருக்கிறார். அப்போ ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு அவர் மூலமாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு 7 விதமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். பிழையாம் எப்படி சபைக்கு எச்சரிப்பாக, அதாவது தவறு செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு எவ்விதம் எச்சரிப்பாக இருக்கிறார் சொல்லும் போது, சுயநலம், உணர்வில்லாத இருதயம், பொய் மனமாற்றம், மனுஷனை திருப்திப்படுத்துதல், மாய்மாலம், தவறு செய்துவிட்டு பலி செலுத்துதல், தவறான ஆலோசனை கொடுப்பவர். இந்த மாதிரி 7 தவறுகள் பிழையாம் செய்திருக்கிறார். இந்த 7 தவறுகள் துணிகரமாய் பாவம் செய்யக்கூடிய, உடன்படிக்கை செய்து அதன் பிறகு துணிகரமாய் பாவம் செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு எவ்விதம் பொருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவதாக சுயநலம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எப்படி பிழையாமுக்கு பொருந்தி வரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லும் போது, நான் கொஞ்சம் சுருக்கமாக வேக வேகமாக போறேன், ஏன்னா டைம் ரொம்ப போகும். ஏற்கனவே பவர் கொஞ்சம் கட் ஆகி அதுல கொஞ்சம் டைம் போயிடுச்சு, அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி முடிக்கணும். ஆனபடினால நம்ம பார்க்கும்போது முதலாவதாக சுயநலம் எப்படி பிழையாமுக்குள்ள இருந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா கர்த்தர் அவருடைய வார்த்தையை தவிர எனக்கு வீடு நிறைய பொன் பொருள் கொடுத்தாலும் நான் வேற வார்த்தை பேச மாட்டேன்னு சொன்ன பிழையாம் கழுதைக்கு சேணங்கட்டி 2 வேலையாட்களோட போனார். அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். வாய் சொல்லுது கர்த்தருடைய கட்டளையை மீறமாட்டேன். நம்ம கூட நீங்க சொல்றோம், நான் பலியினாலே நம்ம உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம் இல்லீங்களா, ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானதை இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நம்மளுடைய வாயில நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், மனதாரதான் அறிக்கையிட்டோம். ஆனால் இவ்விதமாக பலியினால் உடன்படிக்கை செய்யும் போது வாக்கு பண்ணின அந்த ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில சரியாக கடைபிடிக்கல அப்படின்னா, இன்னும் வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா, சிந்தையில சுய சித்தத்தை வைத்துக் கொண்டு தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியாது. இப்ப பிழையாமுடைய மனசுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, எப்படியாவது போய் பாலாக் ராஜாவை சந்தித்து இந்த ஜனங்களை சபித்து பொன் பொருளோட திரும்பி வரணும். இப்ப இதுல என்ன அடங்குது? சுயநலம். முழுக்க முழுக்க பிழையாமுகிட்ட நம்ம பாக்குறது சுயநலம். சுயநலம் இவ்வளவு உள்ள வச்சுக்கிட்டு எனக்கு வீடு நிறைய பொன் பொருள் கொடுத்தாலும் வேணானா, இதுல என்ன தெரியுது நமக்கு? எப்படி இது மேட்சிங் ஆகுது அவருடைய காரியம் சொல்லும் போது? வாயளவுல முற்றிலும் எனக்கு இனிமே ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், தேவனுடைய கட்டளைக்கு மீறி நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் நம்ம சொல்றோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய கிரியையில நம்ம காட்டக்கூடிய நேரம் வரும்போது சுய நலத்தை வெளிப்படுத்திடுறோம். ஜபத்துல கூட சில நேரங்களில் தேவன் அங்கீகரிக்காததை கேட்க கூடாது அப்படின்னு சொல்றோம், மத்தவங்கள்ட்ட சொல்லுவோம், நம்மளும் ஜபத்துல கூட கேட்க மாட்டோம், ஆனா செய்யறதெல்லாம் அதை தான் செஞ்சிட்டு இருப்போம். பாருங்க, வாயில தேவ சித்தம் செய்யக்கூடிய பரிசுத்தவான்களாக இருந்து கொண்டு செயல்முறையில நமக்குன்னு ஒரு நோக்கத்தை வச்சுட்டு அந்த நோக்கம் கொஞ்சம் கூட மாறிடக்கூடாதுங்கிற ஒரு நேர்கோட்டில் போயிட்டு இருந்தோம்னா நாம் பிழையாம் வகுப்பார். அது வெளித்தோற்றமாக பார்க்கும்போது ரொம்ப பயப்படுகிற மனுஷர்கள் போல தெரியும். உள்ளத்துல நமக்குன்னு சில சுயநலம் இருந்துச்சுன்னா தேவனுடைய சித்தத்தை நம்மளால செய்யவே முடியாது. இதுதான் நம்ம பிழையாம இடத்துல கண்டுபிடிக்கிற முதல் தவறு. இரண்டாவது பிழையாமுக்குள் இருந்ததானது உணர்வில்லாத இருதயம். என்ன உணர்வில்லாத இருதயம் அப்படின்னு சொல்லும் போது, கழுதை உருவின பட்டயத்தோடு நிற்கக்கூடிய தூதனை பார்த்து அங்க வழிமறித்து நின்ற போது, நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் வந்த வழியாக திரும்பி போயிடுறேன்னு சொன்னார். அப்போ அங்க மனதுல உணர்வு வந்த மாதிரி காணப்படுதா இல்லைங்களா? உணர்வு வந்துதான் சொன்னார் அப்படின்னு தோணுதா இல்லைங்களா? ஆனால் உணர்வு வந்திருந்தா இவர் அங்க போய் மூன்று முறை பலிபீடம் கட்ட சொல்லியிருக்கவே கூடாது. எதுக்கு பலிபீடம் கட்ட சொல்றார்? சபிக்கிறதுக்கு. அப்போ அந்த உணர்வு என்ன உணர்வு? உணர்வே இல்லை. சரியான ஒரு மனம் மாறுதலுக்கு ஏற்ற உணர்வு அவருக்கு இல்லை. அப்ப நம்மளையும் கூட இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அநேக தவறுகள் செய்யறோம், அநேக மீறுதல்கள் பண்றோம். உதாரணத்துக்கு பஸ்கா அன்றைய நாள்ல நம்ம என்ன பண்றோம்? வருடம் முழுவதும் நான் செய்த பாவத்தை தவறுகளை இனி நான் தொடர மாட்டேன், என்னுடைய பலியின் ஜீவியத்தை புதுப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, தேவனிடத்துல கேட்கிறோம், சந்தர்ப்பத்தை வாங்குறோம். மறுபடியும் அதே சந்தர்ப்பம் வந்து நிக்குது, செய்த அதே பாவ கிரியைகளை நம்ம செய்யறோம் அப்படின்னா அது உணர்வு உள்ள இருதயம் இல்ல. ஒரு முறை பாவம் செய்யும் பொழுது உணர்வு வரணும், இருதயம் வலிக்கணும். நம்ம செய்த குற்றத்துக்காக நம்ம மனசு வலிக்கணும். அப்படி வலிச்சா தான் அது உணர்வான இருதயம். இல்ல பிரதர், நான் ரொம்ப பாவத்தை குறிச்சு ஃபீல் பண்றேன், எனக்கு இது தப்புன்னு தெரியுது, ஆனா சந்தர்ப்பம் வரும்போது விழுந்துறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறோம் அர்த்தம். புரியுதுங்களா? நான் இந்த சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் அந்த பாவத்தை செய்யறதில்ல, ஆனா சந்தர்ப்பம் வரும்போது விழுந்துடுறேன். அப்படின்னா சந்தர்ப்பம் வர வரைக்கும் யாருமே பாவம் செய்ய முடியாது இல்லீங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம பாக்குறோம், ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னா அந்த உணர்வு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உணர்வா இருக்கணும். அப்ப பிழையாமிடம் நம்ம பாக்குறோம், அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உணர்வு இல்ல, அது உணர்வில்லாத இருதயம். இப்படிப்பட்ட உணர்வில்லாத சகோதரர்கள் தங்களுடைய வழியில வழி தப்பி போகும்போது தேவன் சில சகோதரர்களை ஏற்படுத்துறார். இவங்களுக்கு உணர்வு வரும்படியாக, அதான் கழுதை. கழுதை பிழையாமுடைய மதிக்கேட்டை தடுத்தது. எப்படி தடுத்தது? எனக்கு தெரியுது தூதன் நிக்கிறார்னு, உங்களுக்கு தெரியலையே. அப்ப பிழையாமுடைய மனக்கண் அந்த இடத்துல பிரகாசமாகுது. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறார். இன்னைக்கு நமக்கு கூட இது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா, நல்ல சத்தியத்துல வளர்ந்த சகோதரர்கள் கூட வெகு நாள் கழிச்சு விட்டு வந்த பாவங்களையோ அல்லது கள்ள போதனைகளையோ ஏதாவது தவறுகளையோ மனதார செய்ய ஒரு இளைய சகோதரர்கள் கண்டுபிடிச்சு அதை கண்டிக்கும் போது கழுதைய அடிச்ச மாதிரி இவங்க அந்த சகோதரர்களை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. நீ இப்ப சத்தியத்துக்கு வந்திருக்கிற, எனக்கு புத்தி சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அந்த கழுதை அடிக்கிறாங்க பாருங்க. கழுதை எதை குறிக்குதுன்னா, அதுவும் சகோதரர்களை தான் குறிக்குது. அதாவது ஒரு தாழ்மையான பிராணி சொல்லும் பொழுது ஒரு எளிமையான தாழ்மையான சகோதரர்களை குறிக்குது. பிழையாமாறுனா இவரும் தேவ மனுஷன், ஆனா உணர்வில்லாம நடந்துக்கிற சகோதரர்களுக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் கத்து கொடுத்தது எனக்கே நீ சொல்லித்தரியா? அதெல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னா, எவ்வளவு உணர்வு வரக்கூடிய சம்பவங்கள் ஏற்பட்டாலும் இப்படி கெட்டு போக பின்வாங்கக்கூடிய சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை தாக்குறதுக்காக சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. உண்மையில இது சத்தியம், அவங்க பேசக்கூடியது சத்தியமான்னு பார்க்க மாட்டாங்க. என்னை தாக்குறதுக்காக பேசுறாரு அப்படின்னா அங்க மாம்சத்தை தூக்கி என்ன பண்றாங்க? பேசப்படுறது யார் பேசிட்டாலும் சத்தியமா, அந்த சத்தியத்தில் நமக்கு நன்மை இருக்குதான் எடுத்தா அதுதான் உணர்வுள்ள இருதயம். எனக்கே நீ கற்றுக் கொடுக்கிறாயா அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக உணர்வுள்ள இருதயம் இல்லங்க. கழுதை அதனாலதான் மூணு முறை அடிவாங்குது. அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, ஒரு எளிமையான சகோதரர்களை இந்த மாதிரி நிலைமைக்கு போகக்கூடிய சகோதரர்கள் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அதற்கு ஒரு அடையாளமாக நம்ம அங்க பாக்குறோமா தான் பேதுரு சொல்றார். ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் 15-16.
செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது.
பாருங்க, இங்க அருமையான ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு இருக்கு. தேவன் அநேக நேரங்கள்ல எல்லா விதத்திலையும் நம்மளோட பேசுவார். அங்க கழுதையை யூஸ் பண்ணது போல பல ரூபத்தில் நமக்கு எச்சரிப்பு வரும். நம்ம போகக்கூடிய பாதை தவறாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய நமக்கு உணர்வு வரும்படியாக அநேக சந்தர்ப்பங்களை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும் போது அதை நமக்கு அதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாக மாறணும். அதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இப்போ பிளேயாமை அந்த இடத்துல பயன்படுத்துறவர் யாருன்னா பாலாக், சாத்தானு கிடையாது. ஏன்னா இது எப்படி நம்ம அந்த ஒரு பாடத்தை நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா, உடன்படிக்கையின் ஆரம்பம் நம்ம விட்டு வந்த எந்த கிரியையும் நம்ம அவ்வளவு சீக்கிரம் தொடர்ந்து செய்ய மாட்டோம். அந்திக்கிறிஸ்துவினுடைய கள்ள போதனைகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா வெறுத்து ஒதுக்கிடுவோம். மாம்ச கிரியைகளை நிறைய வெறுத்துட்டு வருவோம். உள்ள வரும்போது ரொம்ப நம்ம பாத்தீங்கன்னா பிரகாசமா இருப்போம். அதான் பிளேயாமுக்கு முதல் சோதனை வந்துச்சு. முதல் மனுஷர்கள் போய் அவரை கூப்பிடும் போது இல்ல இல்ல நான் வரமாட்டேன், தேவன் சொன்ன கட்டளைக்கு மீறி செய்ய மாட்டேன்னு சொன்னார். ரெண்டாவது கனவான்களை அனுப்பினார். அது எதை குறிக்குதுன்னா உடன்படிக்கைக்கு அப்புறம் வெகு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் சாத்தான் இது போல மனிதர்களை உபயோகப்படுத்துவார். யாருக்குள்ள இந்த மாதிரி சுயநலம், உணர்வில்லாத இருதயம், கீழ்படியாம இருக்கோ அந்த சகோதரர்களை செலக்ட் பண்ணி எடுத்து இந்த சகோதரர்களை கொண்டே மற்ற சகோதரர்களை மோசம் போக்குவார் சாத்தான். அதான் பாலாக். முதல் அழைப்பு வரும்போது பிளேயாம் அங்க மோசம் போகல, ஆனா இரண்டாவது அழைப்பு வரும்போது அங்க மோசம் போயிட்டார். சத்தியத்துக்கு வரும்போது ரொம்ப பிரகாசமா இருப்போம், நாளடைவில் குறைய குறைய நாட்கள் ரன்னிங்காக நமக்குள்ள அந்த உணர்வில்லாத இருதயம் வந்துடும். இதுதான் நம்ம அங்க பார்க்கக்கூடியது இரண்டாவது தவறு. மூன்றாவது பிளேயாமிடம் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது பொய்யான மனமாற்றம் இல்லைங்களா. பொய்யான மனமாற்றம் என்ன, வாயளவுல சொல்றோம் இல்லைங்களா, நான் திருந்திட்டேன், அது உள்ளத்திலிருந்து வர்றோம் இல்லைங்களா. சேம் அதே தான் அங்க அவரு முதல் இரண்டாவது பாயிண்ட்ல நம்ம என்ன பாக்குறோம்னா உணர்வில்லாத இருதயம். அதே போல இவருக்குள்ள இங்க நம்ம பாக்குறோம் பொய்யான மனமாற்றம். உண்மை மனமாற்றம் இருந்திருந்தா கண்டிப்பாக இவர் போய் ராஜாவை சந்திச்சிருக்கவே மாட்டார், தேவனிடத்துல மறுபடியும் போய் இதற்காக ஒரு விண்ணப்பம் வைத்திருக்கவே மாட்டார். அப்ப பொய்யான மனமாற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன காரணம், தாவீது இதை குறித்து சொல்லும் போது சங்கீதம் 51 சங்கீதம் 10 வசனத்தை நீங்க ஒரு முறை வாசிக்கலாம்.
தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்.
பாருங்க எதனால நமக்குள்ள உண்மை மனமாற்றம் இல்லை அப்படின்னா, சுத்த இருதயம் இல்ல, நிலைவரமான ஆவி இல்ல. அப்போ நாளடைவில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம பாவங்களை அறிக்கை பண்ணுதல், மனம் மாறுவது போல காண்பித்துக் கொள்றதுலாம் ஒரு நடிப்பு போல ஆயிருது. காரணம் என்னன்னா நிலைவரமான ஆவி, ஸ்டாண்டர்ட் மைண்ட், ஒரு நிலையான ஆவி, அந்த ஒரு சிந்தை, சுத்த இருதயத்தோட கூடிய சிந்தை இருந்தால் மாத்திரமே உண்மையான மனமாற்றம் நம்ம அங்க காண்பிக்க முடியும். நாலாவதாக பிளையாம் செய்த அங்க தவறு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாய்மாலம். மாய்மாலம் அப்படின்னா என்ன, உள்ளத்தில் ஒன்ன வச்சுட்டு வெளியே ஒன்ன பேசுறது. அப்ப மாய்மாலம் சொல்லும் பொழுது நம்ம மறுபடியும் அதே வார்த்தையவே நம்ம சொல்லலாம், வீடு நிறைய பொன் பொருள் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், ஆனா கழுதைக்கு மூட்டை கட்டி ஏத்திட்டு போகும்போது அது எதை வெளிப்படுத்துது, மாய் மாலக்காரர் இல்லைங்களா. வாயில ஒன்னு சொல்றார், செய்யும் போது ஒன்னு செய்யறார். அதே மாதிரி பாருங்க பாலாக் ராஜா கிட்ட கூட என்ன சொல்றார், நீ எவ்வளவு கொடுத்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஜனத்தை என்னால சபிக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு தனியா கூட்டிட்டு போய் ரகசிய ஆலோசனை கொடுத்துட்டு போயிட்டார். அப்ப இதெல்லாம் என்னங்க மாய் மாலம். நமக்கு கூட இது எப்படி இன்னைக்கு மேட்சாங்குது அப்படின்னா, உள்ளத்துல ஒன்னு வச்சுட்டு வெளியரங்கமான கிரியை காட்டக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு சகோதரர்கள்ட்ட கை கொடுக்கும் போது கூட, வணக்கம் சொல்லும் போது கூட அது உள்ளத்திலிருந்து வரணும். உண்மையில் ஒரு சகோதரனவோ சகோதரியோ நமக்கு பிடிக்காது, மனசுல நிறைய கசப்பு இருக்கும், ஆனா போலி ஸ்மைல் பண்ணிட்டு கை கொடுக்கும். அப்ப இது ஒரு மாய் மாலத்திற்கு ஒரு அடையாளம். சோ இந்த ஒரு மாய் மாலம் அங்க பிளையாமிடம் காணப்பட்டுச்சு. நம்ம கிட்டையும் கூட இந்த ஒரு மாய் மாலம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முழுமையான உள்ளம், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப பலியினாலே உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க அநேகர் நம்ம பலியினாலே உடன்படிக்கை செய்ததாக நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு மாத்திரமே தெரியும் எத்தனை பேர் கர்த்தாவே கர்த்தாவேங்கிற அதிகப்படியான எண்ணிக்கை, எத்தனை பேர் உண்மை உண்மையாக உடலளவில் மாத்திரமல்ல உள்ளத்திலிருந்து தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்கிறது தேவனுக்கு மாத்திரமே தெரியும். அப்ப எப்படி இந்த மாய்மாலம் பண்ற சகோதரர்களே நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பலியினாலே உடன்படிக்கை செய்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும், எல்லாம் தெளிவா இருப்பாங்க. வாழ்க்கை பாத்தீங்கன்னா உலகப்பூர்வமா தான் இருக்கும், நிறைய சம்பாத்தியம் சம்பாத்தியம் ஓட வெளிநாடு போக. இதெல்லாம் என்னங்க, வசனம் சொல்லுது உன்ன உடுக்க போதும், இருக்கிற இடத்தை பத்தி கூட பேசல. அப்ப மாய்மாலம் எதன் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நிறைய சத்தியம் பேசிட்டா அதுக்கு பேர் வந்துட்டு ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியம் நம்ம நினைச்சிட கூடாது. அர்ப்பணிப்புங்கிற காரியம் வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். ஒருத்தர் கிட்ட பேசுற அளவுக்கு இவங்கள்ட்ட சாக்ரிஃபைஸ் இருக்குதான் பார்க்கணும். அது இல்ல, ஒரு முன்மாதிரியான ஜீவியம் இல்லைன்னா அது மாய்மாலமான வாழ்க்கை. வாயளவுல உடன்படிக்கை பண்ணிட்டு உள்ளத்துல உண்மையாக இந்த ஒரு சரீரத்தை பலியினாலே உடன்படிக்கை செய்ய ஒப்பு கொடுக்காத நிலைமை மாய்மாலம். சோ பிளேயாம் கூட வெளிப்புறத்துல தேவனுடைய மனுஷன், உள்ளத்துல பொன் பொருள் உலக ஆசை இச்சைகளுக்கு அடையாளமா இருக்கிறார். அவர் எதை நம்பிதான் போறாரு? பொன் பொருள் வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு நம்மளும் கூட தேவனுடைய மனுஷனாக வெளியே காண்பித்துக் கொண்டு பொன் பொருளாகி இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள் மேல கண் வச்சிட்டு இருந்தோம்னா நம்மளும் கூட மாய்மாலக்காரர்கள். ஐந்தாவதாக நம்ம பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, பிளேயாம் மனுஷர்களை திருப்திப்படுத்தக்கூடியவர். மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக தேவனுடைய கட்டளையை மீறி அங்க போறார். அப்போ இப்படிப்பட்ட சகோதரர்கள் நமக்குள்ள என்ன மாதிரியான தவறுக்கு அங்க அடையாளமாக இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது, தற்புகழ்ச்சியை விரும்புறது. இன்னொரு சகோதரர்களிடத்திலிருந்து தற்புகழ்ச்சியை விரும்புறது, அல்லது மற்றவங்களை முகஸ்துதி பாடுற சகோதரர்களுக்கு பிளேயாம் ஒரு அடையாளமாக இருக்கிறார். சத்தியத்தில் இருந்து கொண்டு சகோதரர்களுக்குள்ளேயே வீணான புகழ்ச்சி, மற்றவங்களை புகழ்றது, தேவையில்லாம புகழ்றது, அல்லது தன்னை எப்ப பார்த்தாலும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறது, வீண் புகழ்ச்சியை விரும்புவது அல்லது மற்றவரை புகழ்வது, இது ரெண்டுமே எதை குறிக்குது அப்படின்னா மனுஷர்களை திருப்திப்படுத்தக்கூடிய நிலை. அதை குறித்து கர்த்தராக இயேசு சொல்லும் பொழுது, யோவான் 5:41-44 வாசிக்கலாம்.
நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை.
நம்ம ஆண்டவர் சொல்றார், பாருங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், அதனால மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்றதில்லை. படிங்க.
உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள்.
பாருங்க, இங்க கர்த்தராக இயேசு ரொம்ப அழகா சொல்றார். முதல் வசனத்தை மறுபடியும் படிங்க. 41.
நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன்.
பாருங்க, வெறுமனே வெளியரங்கமாக ஒருவரை புகழ்ந்து பேசுறவங்கள்ட்ட உள்ளத்துல என்ன அன்பு இருக்காது? தேவ அன்பு இருக்காது. மனிதர்களை புகழ்ந்து பேசணும் அப்படின்னா, அல்லது நாம புகழ்ச்சியை விரும்பணும் அப்படின்னா, நமக்குள்ள யாருடைய அன்பு இல்லைன்னு அர்த்தம்? தேவ அன்பு இல்ல. அதான் கர்த்தராக இயேசு சொல்றார் ரொம்ப அழகாக, நான் மனிதருடைய மகிமையை ஏற்றுக்கொள்வதில்லை. இவ்விதமாக பெருமை மற்றும் புகழ்ச்சியை விரும்பக்கூடிய சகோதரர்களுக்கு கூட ஒரு அடையாளமாக பிழையாமை நம்ம அங்க பார்க்கலாம். ஆறாவதாக நம்ம பார்க்கும்போது, தவறான ஆலோசனை கொடுத்தார் பிளேயாம். தவறான ஆலோசனை கொடுக்கிற சகோதரர்களுக்கு ஒரு அடையாளம். என்ன தவறான ஆலோசனை கொடுத்தார்? நம்ம வெளிப்படுத்தின விஷயத்துல படிச்சோம், வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும். அப்ப இந்த ரெண்டு ஆலோசனை இறுதி கால கட்ட சபையில் இருக்கக்கூடிய நமக்கு எப்படி எச்சரிப்பு? விக்கிரக வழிபாடு குறிக்குது தேவன் அருவறுக்கத்தக்க எந்த விதமான காரியமும் விக்கிரக ஆராதனை, குறிப்பாக பொருளாசை கூட என்னதான் விக்கிரக ஆராதனை. வேசித்தனம் என்ன? அந்தி கிறிஸ்து பேசிக் லெசன்ல நம்ம கேட்டிருக்கோம், வேசித்தனம் குறிக்குது அந்த ஸ்திரீ பூமியின் ராஜாக்களோட வேசித்தனம் பண்ணினால். அப்ப இதுல இருந்து நம்ம கிளியரா கண்டுபிடிக்கலாம், இப்படிப்பட்ட சகோதரர்கள் சபைக்குள்ள இருப்பாங்க, தாங்களும் மோசம் போகக்கூடியவர்களாகவும் மற்றவங்களையும் தவறான ஆலோசனை கொடுத்து மோசமான வழிகளிலே வழிநடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. விட்டு வந்த அந்தி கிறிஸ்து அமைப்பினுடைய போதனையை மனதார திரும்பி பார்ப்பாங்க, அந்த கள்ள போதனையை மற்ற சகோதரர்களுக்குள்ளையும் திணிப்பாங்க. இதுதான் பிளேயாம் அங்க துரான ஆலோசனை கொடுத்ததற்கு நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. அப்ப அதை குறிச்சு நம்ம படிக்கும் போது 2 தீமோத்தேயு 4:3 வாசிக்கலாம்.
ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு.
செவித்தினவு அப்படின்னா என்னங்க? செவி குறிக்குது விசுவாசம். விசுவாசத்தின் காதுகளுக்கு அடையாளமா இருக்கு நம்மளுடைய செவி. முதல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டோம், இப்போ அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் செவித்தினவு வந்துருச்சு. மறுபடியும் கள்ள போதனைகள் பக்கம் திரும்பி பார்ப்பது, அல்லது உலக ஆசை இச்சைகளுக்கு திரும்பி பார்ப்பது, மற்றவர்களையும் அந்த காரியத்திலே மனதார வழி நடத்துவது. ரசல் சொல்லும் பொழுது அதுதான் சொல்றாங்க, மனப்பூர்வமாக கள்ள போதனைகள்ல இவங்களும் போய் மாட்டிக்கிட்டு மற்ற சகோதரர்களையும் தவறாக வழிநடத்தக்கூடியவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார் பிளேயாம். அப்போ இது நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஆறாவது ஒரு லெசன். ஏழாவதாக நம்ம பார்க்கும் போது இன்னும் சொல்லும் பொழுது அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான சகோதரர்களை எப்படி இனம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னா, சகோதரர் ரசல் அவர்களுடைய ரைட்டிங்ஸ்ல கூட நிறைய தப்பு இருக்குன்னு இவங்க பேசுவாங்க. அவர் ஏழாம் தூதன் இல்லைன்னு கூட சில நேரங்களில் சொல்ற அளவுக்கு பெருமையின் மீதியினால மோசம் போக வாய்ப்பு இருக்கு. இப்படி ட்ராக் மாறி போகும்போதுதான் அந்திகிறிஸ்துவனுடைய ஆவி உள்ளே வரும். அப்ப பாருங்க, பிலேயாமோட கம்பேர் பண்றார் அங்க யோவான். அந்தி கிறிஸ்து அமைப்புக்கும் பிலேயாமுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கவும். சோ அதை நம்ம அப்படியே இங்க நம்ம இங்க பார்க்கும் போது, இதே சகோதரர்கள் கடைசி கால சபையிலும் கூட இருப்பாங்க, மனப்பூர்வமாய் கெட்டு போக பின்வாங்கவர்களாக இருந்து கொண்டு தவறான ஆலோசனையை மற்றவர்களுக்கும் திணிக்கக்கூடியவர்களாக, செவி தினவும் சொல்லும் பொழுது விட்டு வந்த போதனைகளை மறுபடியும் திரும்பி பார்க்கக்கூடியவர்களாக, மனப்பூர்வமாய் அந்த ஒரு கள்ள போதனைகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக, ஏழாம் தூதனுக்கு மேலாக தங்களை உயர்த்தக்கூடியவர்களாக பேசுவாங்க. இதை வைத்து தான் அவங்களை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். கடைசியாக இறுதியாக பிழையாமை குறித்து நம்ம பார்க்கக்கூடிய எச்சரிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தப்பு செஞ்சுக்கிட்டே பலியும் செலுத்துவாங்க. பிழையாமை போல இருக்கக்கூடிய சகோதரர்கள் வெளியில பார்க்கும்போது நிறைய கிளாஸ் பேசலாம். மேக்சிமம் சகோதரர் ரசல் என்ன சொல்றாருன்னா, போதிக்கிற சகோதரர்களுக்கு தான் இந்த அபாயம் அதிகமாக இருக்கு. அப்படி சொல்லும் போது வெளிப்புற தோற்றத்துல நிறைய பேசிக் லெசன் பேசலாம், நிறைய கிளாஸ் பேசலாம், நல்லா இன் பண்ணி நிக்கலாம், எவ்வளோ அழகா வெளியில காட்சி அளிக்கலாம். உள்ளம் தேவன் மாத்திரமே பார்க்கிறார் இல்லீங்களா? நம்மளுடைய கிரியை எப்படிங்கிறது யாருக்கு மாத்திரமே தெரியும்? தேவனுக்கு மாத்திரமே தெரியும். அப்ப பிழையாம் செய்ய போன கிரியை, தவறான கிரியை, அதுக்கு தேவனை சமாதானப்படுத்துறதுக்காக அங்க பலிபீடம் கட்டுறார். ஏழு ஏழு பலிபீடம், மூன்று முறை பலிபீடம் குறிக்குது நம்முடைய பலியின் ஜீவியம். நம்ம தப்பு பண்றதுக்கு தேவனை சமாதானப்படுத்துறோம், புரியுதுங்களா? அப்ப அநேக சகோதரர்கள் எப்படி மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க இறுதி காலத்துல அப்படின்னா, எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு மாம்ச பலவீனத்தின்படி வாழ்ந்துட்டு மனப்பூர்வமாய் தவறுகள் செஞ்சுட்டு, நான் இவ்வளவு பலி செலுத்துறேன்ல, அவ்வளவு பலி செலுத்துறேன்ல, அதனால எனக்கு சபை வாய்ப்பு கிடைச்சிரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடாதீங்கன்னு சொல்றாங்க சகோதரர். பலி தேவனுக்கு முன்பாக ஒரு பெருசு இல்ல. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், உள்ளந்தான் தேவன் அங்க பாக்கிறார். அப்ப நிறைய வேலை செய்வதன் மூலமாக தேவன் திருப்தி அடையவே மாட்டார். அங்க கீழ்ப்படிதல் தான் நம்ம பார்க்கணும். சாமுவேல நம்ம குறிச்சு வசனம் அது கூட படிக்க வேண்டாம். எரேமியா 17 அதிகாரம் வசனம் 9-10.
எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்?
10 வசனம்.
கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தெரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன்.
பாருங்க, எவ்வளவோ வேலை செய்யலாம் இல்லீங்களா, மனுஷர் பார்க்கிற பிரகாரம் வெளியில வெளி நிறைய கிரியை காட்டலாம் பிழையாமை போல, ஆனால் உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும் யார் யாருக்கு எப்படி எப்படி பலன்களை கொடுக்கணும். அப்போ அவங்க சகோதரர் இறுதியாக சொல்லும் போது, பிழையாமை போல கெட்டு போக மனப்பூர்வமாய் பின்வாங்கக்கூடிய சகோதரர்களுக்கு அவங்களுடைய மதிக்கேட்டை தடுத்து நிறுத்துறதுக்கு தேவன் எவ்வளவோ உதவி செய்யறார் இல்லீங்களா. நம்ம ஒரு தவறுல போய் விழுகிறோம்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான எச்சரிப்பு அநேக முறை வாங்கிட்டு தான் போய் விழுவோம். தேவன் சாதாரணமாலாம் நியாய தீர்ப்பு பண்றதில்லை. அவர் யாரும் என்ன சொல்லிட முடியாது, அவருடைய தீர்ப்புகள் நீதியுள்ளவைகளா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, கழுதை அங்க மதிக்கேட்டை தடுத்தது. அது மாத்திரம் இல்ல, பிழையாம அப்படியே தேவன் அங்க நீ போகாதன்னு தடுத்திருக்கலாம், ஆனா பிழையாமட்ட என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, ரெண்டாவது முறை ஏன் போ சொன்னார்னா, அது பிழையாமுக்காக, நீ போ ஆனா என்னுடைய சித்தம் என்னன்னு புரிஞ்சுக்க, அதை மாத்திரம் பேசு. அப்ப இறுதி காலத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட இது மாதிரி தவறு செய்யும் போது முழுக்க அவங்களுடைய சுயாதீனத்துல தேவன் தலையிடுறதில்ல. நம்மளுடைய மதிக்கேட்டை தடுத்து நிறுத்தும்படியாக அநேக எச்சரிப்புகளை கொடுக்கிறார். கேட்காத பட்சத்துல அனுபவப்பட்டு திருந்துங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, நம்ம போற வழியில விடுறார். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட்ல வைக்கணும், இப்படிப்பட்ட சகோதரர்களை பாலாக் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பாலாக் ராஜா யாருங்க? சாத்தான். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஒரு எச்சரிப்பு பாக்குறோம் அப்படின்னா, மனப்பூர்வமாய் கெட்டு போக பின்வாங்கக்கூடிய சகோதரர்கள், பிலேயாம் ஒரு தேவ மனுஷன், இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு தேவ ஜனங்கள், தேவ மனுஷனை கொண்டே தேவ ஜனங்களை பழி வாங்குறான் பாரு பாலாக் ராஜா இல்லீங்களா. இது போல நமக்குள்ளும் அபாயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனபடினால அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தினுடைய கன்க்ளூஷனுக்கு நம்ம வரும்போது, எந்த ஒரு எச்சரிப்பான சத்தியம் நம்ம கேட்கும் போது, நம்ம ஆரம்பத்தில் எதுக்கு எபிரேயர் படிச்சு உள்ள போனோம் அப்படின்னா, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால நம்ம என்ன பண்ணணும், பகுத்தறியணும். தீமையை கத்துக்கொள்ளணும், நன்மையும் கத்துக்கொள்ளணும். இந்த பாடத்துல பிழையாமட்டது நம்ம தீமையை மாத்திரமே கத்துருக்கணும். தீமையை கத்துக்கொண்டு அதை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதுக்குத்தான் இப்படிப்பட்ட சத்தியங்களை தேவன் கொடுக்கிறார். ஒருவேளை பிழையாமை குறித்து நம்ம பார்த்த அந்த ஏழு காரியங்களும் நமக்குள்ள இல்லாம இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு இருக்கலாம் இல்லீங்களா, சுயநலம் இருக்கலாம், உணர்வில்லாத இருதயம் இருக்கலாம், மாயமானம் ஏதாவது ஒண்ணு ரெண்டு நமக்குள்ள இருக்கலாம் கண்டிப்பா. இப்படிப்பட்ட இருதயத்தின் நினைவோடு ஒருவேளை நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருந்தால் தேவன் நமக்கு கூறும் இறுதி வார்த்தை எசேக்கியேல் 18:31-32.
நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள்.
என்ன சொல்றாரு, ஒருவேளை இந்த மாதிரியான மனநிலைமையோட யாராவது இருந்தால் உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள்.
இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்?
நம்மளை பார்த்தா தேவன் சொல்றார், மரணத்துக்கு ஏதுவான எந்த விதமான ஒரு காரியங்கள் யாரும் ஒருவர் மரணத்துக்கு போக தேவனுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் ஏன் சாக வேண்டும்?
மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
சோ தேவன் இவ்விதமான எச்சரிப்பான சத்தியத்தின் மூலமாக நம்மளை பார்த்து கூறக்கூடிய வார்த்தை, சாகிறவனுடைய சாவை தேவன் விரும்புவதில்லை. வசனங்களை பொறுமையோட கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து கிருபை செய்வாராக. ஆமென்.